வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். சங்கீதம் 107:6. இந்த நாளின் செய்தி மூலமாக நிச்சயம் தேவன் உங்களோடு பேசுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சியாளர்களே, இன்று முதல் ரூத்தின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மோவாப் தேசத்திலே விக்கிர வணக்கத்தில் இருந்த ஒரு அந்நிய பெண்ணான ரூத்தை குறித்த சரித்திரம் தான் இந்த ரூத்தின் சரித்திரம். பல்வேறு வகைகளிலே இவள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்திலிருந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை அறியும் அறிவிற்குள்ளே கடந்து வந்தாள். போவாஸ் ரூத் 2:12 கூறியிருக்கிறது போல, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லுகிறான். ரூத் புத்தகத்திலே 4:4 தான் உண்டு. ஆனால் இதிலே ஒரு வல்லமையான செய்தி உண்டு. இயேசு கிறிஸ்துவரை தொடர்ந்து செல்லும் வம்ச வரலாற்றை இங்கே பார்க்கலாம். தாவீதின் வழியிலே அவர் எப்படி வருகிறார் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் இது வம்ச வழி சரியாக கொடுக்கப்படுவதற்காகவே எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் அது இந்த புத்தகத்தின் பிரதானமான நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவது தொடர்பாக இது முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறது. இந்த புத்தகம் இல்லாமல் தாவீது யூதாவின் வம்சத்திலே வந்தான் என்பதை நாம் கூற முடியாது. ஆவியாகமம் முதல் தொடர்ந்து பெத்லகேம், பின்னர் சிலுவை மற்றும் கிரீடம் வரை செல்லும் காரியங்களுக்கு இது ஒரு முக்கியமான பகுதியாயிருக்கிறது. மீட்பை குறித்த சத்தியத்தை சொல்வதற்கு இந்த ரூத்தின் சரித்திரம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இடையிலே ஒருவர் இல்லாமல் தேவன் மீட்க முடியாது. தேவனே மீட்கக்கூடியவர், ஆகையால் அவரே அந்த நபராக வேண்டியிருந்தது. அந்த மீட்டெடுக்கும் நபராக போவாஸ் இந்த புத்தகத்திலே காணப்படுகிறார். ரூத்தின் புத்தகத்திலே ஒருவரை ஒருவர் நேசிக்கும் ஒரு குடும்பத்தை குறித்த சாதாரண ஒரு கதையை சொல்கிறது. அவர்கள் சொல்லப்போனால் சாதாரணமானவர்கள்தான். ஆனால் அவருடைய அன்பு எனக்கும் உங்களுக்கும் தேவையான இரட்சகரின் அன்பை பிரதிபலிக்கிறது. ரூத்தின் புத்தகத்திலே 4:4 தான் இருக்கிறது. இதை பல வகைகளிலே நாம் பிரிக்கலாம். எந்தெந்த இடங்களிலே இந்த சம்பவங்கள் நடைபெற்றது என்பது தொடர்பாக இதை நாம் பிரிப்போம். முதலாவாக மோவாப் தேசத்திலே நடைபெற்றதை குறித்து 1:16, போவாசின் வயலிலே நடைபெற்ற சம்பவங்களை குறித்து 2:10, போவாசின் கதிரடிக்கும் களத்திலே நடைபெற்ற காரியத்தை குறித்து 3:00, போவாசின் இருதயத்திலேயும் அவன் வீட்டிலும் நடைபெற்ற காரியங்களை குறித்து 4:00 வாசிக்கிறோம். ரூத் 1:1 பாருங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ரூத் 1:1 அநேக காரியங்களை சொல்கிறது. ஒரு செய்தித்தாளிலே நாம் வாசிக்கும் தலையங்க செய்தி போல இருக்கிறது. பொதுவாக முக்கியமான செய்தியின் முதல் வாக்கியத்திலேயே முழு செய்தியையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். அடுத்த முறை நீங்கள் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது அந்த முதல் வாக்கியத்தை கவனித்து பாருங்கள். சில வேளைகளிலே அந்த முதல் வாக்கியமே முழு சம்பவத்தையும் அது சுருக்கமாய் சொல்லிவிடும். அதாவது அது என்ன சம்பவம், எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது, எப்படி நடந்தது என்ற விவரங்கள் அதிலே அடங்கிவிடும். பரிசுத்த ஆவியானோருமே அற்புதமாக நமக்கு இந்த வரலாற்றை கூறுகிறார். இது எந்த காலத்திலே நடைபெற்றது? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் காலத்திலே நடைபெற்றது. அதுவே இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திலே இருளான நாட்கள் என்றே சொல்லலாம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். இப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டபடினாலே இவர்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை என்பதை நியாயாதிபதிகளின் புத்தகத்தை படிக்கும்பொழுது கற்றுக்கொண்டோம். அடிக்கடி அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறார். பின்னர் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நியாயாதிபதிகளை அனுப்பி அவர்களை விடுதலை செய்தார். ஒரு ஊழியர் திருச்சபையை குறித்து சொல்லும்பொழுது, நம்முடைய திருச்சபைகளிலே உயிர் மீட்சி வர வேண்டும் என்றால் உயிர் மீட்சிக்காக நாம் ஜெபிக்கக்கூடாது, கர்த்தர் திருச்சபையை அக்கினியின் வழியாக நடத்தி செல்லும் பொழுதுதான் நிச்சயமாக அங்கே ஒரு உயிர் மீட்சி ஏற்படும். கடந்த காலத்தில் எல்லாம் அவ்வாறுதான் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். இஸ்ரவேல் தேச மக்களுடைய வாழ்க்கையிலேயும் பாடுகளை சந்தித்த பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினார்கள். தேவனை விட்டு தூரம் போகும் பொழுதெல்லாம் நியாய தீர்ப்பு வந்தது. அவர்கள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டார்கள். பின்னர் தங்கள் பாடுகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நியாயாதிபதிகளினாலே விடுதலை பெற்றார்கள். எனவே இந்த ரூத்தின் சரித்திரமும் நியாயாதிபதிகளின் காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒருவேளை சிம்சோனை போன்ற ஒருவன் அங்கே நியாயாதிபதியாக இருந்திருக்கலாம். சிம்சோனை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அறிந்திருப்பார்கள். அப்பொழுது மக்கள் பாவத்தோடு ஒத்துவாழ ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட இருளான காலத்தின் பின்னணியத்திலேதான் ரூத்தின் சரித்திரம் இடம்பெற்றிருக்கிறது. தேவன் ரட்சிப்பின் செய்தியை கூறும்பொழுதெல்லாம் இருளான பாவ பின்னணியத்தையும் கூறுகிறார். எனவேதான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்ற குறிப்பை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான என்று இடமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் என்று சொல்லும்பொழுது கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அது ஒரு சிறப்பான கருத்துள்ளதாயிருக்கிறது. ஏனென்றால் ரூத்தின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கும் சம்பவம் பெத்லகேமிலே நடைபெறவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்க முடியாது. அருமையானவர்களே, ஓ பெத்லகேமே சிற்றூரே என்று நீங்கள் கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே பாடும்பொழுது அது ரூத்தின் காலத்திலேயே ஆரம்பமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பெயர்களும் கருத்தாளம் மிக்கதாக இருக்கிறது. இங்கே பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அப்பத்தின் வீடு என்று பொருள். இது துதியின் வீடு என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வதற்கு ஒரு அருமையான இடம் இல்லையா? அப்பத்தின் வீட்டிலேயும் துதியின் மத்தியிலேயும் வாழ்வது எவ்வளவு சிறந்தது! ரூத்தின் சரித்திரம் அங்கேதான் ஆரம்பமாகிறது, அங்கேயே நிறைவடைகிறது. அங்கேதான் இயேசு கிறிஸ்து பாலனாய் பிறந்தார். வேத புத்தகத்திலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே, ஒவ்வொரு பெயர்களுக்கும் கருத்தாள மிக்க பொருள் இருப்பதனாலே அந்த பெயரின் கருத்தை நாம் சிந்திக்காவிட்டால் ஒரு முக்கியமான காரியத்தை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். சில வேத புத்தகங்களிலே இந்த பெயருக்கான விளக்கங்களை நாம் பார்க்கக்கூடும். ரூத் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அப்பத்தின் வீட்டிலேயும் துதியின் வீட்டிலேயும் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது மோவாப் தேசத்திற்கு சென்று விட்டான். மோவாபை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மிகவும் வேடிக்கையானதாக இருக்கிறது. சங்கீதம் 108:9 என சொல்கிறது, மோவாப் என் பாத பாத்திரம், அதாவது கழுவுவதற்கு தண்ணீர் வைத்திருக்கும் பாத்திரம். மோவாபை குறித்து கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார். அவருடைய ஆரம்பம் மிக பரிதாபமான ஒரு ஆரம்பம்தான். கர்த்தருடைய வார்த்தையிலே பார்ப்பது போல மோவாப் மிக சிறந்த ஒரு இடத்தை பெறவில்லை. ஒருவேளை சொல்லப்போனால் மோவாப் என்னுடைய குப்பை கூடை என்று கூட சொல்லலாம். இந்த சூழ்நிலையை சற்றே கவனியுங்கள். இங்கே ஒரு குடும்பம், ஒரு மனிதன், அவனுடைய மனைவி, இரண்டு குமாரர்கள் மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். அவர்கள் அப்பத்தின் வீட்டையும் துதியின் வீட்டையும் விட்டு அங்கே குப்பை கூடையிலே சாப்பிடும்படியாய் போகிறார்கள். இந்த கதையை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? இதை உங்களுக்கு சொன்ன உடனேயே இயேசு கிறிஸ்து சொன்ன கெட்ட குமாரனின் ஓமை உங்களுக்கு ஒருவேளை ஞாபகத்துக்கு வரலாம். செழிப்போடு இருந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் தூர தேசத்திற்கு சென்றான். பின்னர் இறுதியாக பண்டிக்கு கொடுக்கும் தவிட்டையாவது திண்டு தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாயிருந்தான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு ஓமையின் பின்னணியத்திலேயும் நிச்சயமாக ஒரு உண்மை சம்பவம் இருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்லும்பொழுது கூட அநேக குமாரருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும். அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் அந்த சம்பவம் எத்தனையோ வீடுகளிலே உண்மையானதாயிருக்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களிலே வாலிப வயதிலே பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள். ஆனால் தூர இடத்திலே செல்லும் பொழுது சில சூழ்நிலைகளிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் தகப்பனாரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தகப்பனார் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். இங்கே ஒரு கெட்டுப்போன குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். தேசத்திலே பஞ்சம் வந்தபொழுது தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் பயந்து போய்விட்டார்கள். ஆபிரகாமும் அப்படித்தான் பஞ்சம் வந்தபொழுது பயந்து போய் எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போனார். இப்பொழுது மீண்டுமாக கானானிலே பஞ்சம் வருகிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 13 பஞ்சங்களிலே இதுவும் ஒன்று. ஒவ்வொரு முறை பஞ்சத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுதும் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. நியாயாதிபதிகளின் காலத்திலே மட்டுமல்ல, இந்த சமூகம் நடைபெறும் காலங்களிலேயும் அது இருளான நாட்களாகவே இருந்திருக்கிறது. அந்த அப்பத்தின் வீட்டிலும் துதியின் வீட்டிலும் தேவன் அவர்களை பொருட்படுத்திக் கொள்வார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. எனவே அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போனார்கள். இப்பொழுது இந்த குடும்பத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு குடும்பம். ரூத் 1:2 வசனம் வாசிக்கிறேன். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். எலிமெலேக்கு என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், என் தேவனே ராஜா, அல்லது ராஜாவே என்னுடைய தேவன் என்பதாகும். மிகவும் அர்த்தமுள்ள பெயரை கொண்ட ஒரு மனிதனவன். அவன் வேலை செய்த இடத்திலே எப்படிப்பட்ட ஒரு சாட்சி அவன் கொடுத்து கொண்டிருந்தான் பார்த்தீர்களா? அவர்கள் கூப்பிடும் பொழுது எலிமெலேக்கு என்று சொல்லும் பொழுது, என் தேவன் ராஜா, அல்லது தேவனே என்னுடைய ராஜா என்று மற்றவர்கள் அழைக்கிறார்கள். அவனுடைய பெயரே ஒரு சாட்சியாய் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அவன் மோவாபுக்கு ஓடிப்போனதுதான் ஒரு தவறான காரியம். ஏனென்றால் தேவனே தன்னுடைய ராஜா என்பது போல அவனுடைய நடக்கை இல்லை. அவன் மனைவியினுடைய பெயர் நகோமி. அவளுடைய பெயருக்கான பொருள் இனிமையான,
மகிழ்ச்சியான என்பதாகும்.
ஒரு சூரிய கதிரை போல அவள் இருந்தாள். வாழ்க்கையை குறித்து எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் கொண்டவளாகவே இருந்தாள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே பிரகாசமான பக்கத்தையே வாழ்க்கையிலே பார்ப்பார்கள். எப்பொழுதுமே தங்கள் சூழ்நிலைக்கு மேலாக அவர்கள் வாழ முடியும் என்று எண்ணுவார்கள். ஆனால் சிலர் எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு காரியத்திலேயும் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் நகோமி அப்படி இல்லை. அவள் இனிமையானவள். எப்பொழுதும் ஒரு பிரகாசமான சூரிய கதிரை போல இருந்தாள். இந்த எலிமெலேக்கும் நகோமிக்கும் 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவனுடைய பெயர் கிலியோன், மற்றவனுடைய பெயர் மக்லோன். மக்லோன் என்றால் சுகவீனமான, கிலியோன் என்றால் சிறுமையான என்பதாகும். சொல்லப்போனால் சுகவீனமான 2 பிள்ளைகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெத்லகேமிலே அவள் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பெற்றிருந்திருப்பாள் என்பதை எண்ணி பாருங்கள். இப்படி சுகவீனமான பிள்ளைகளை வைத்துக் கொண்டு எப்படி இந்த நகோமி ஒரு பிரகாசமான சூரிய வெளிச்சம் போல எப்படி இனிமையானவளாக அவள் வாழ முடியும் என்று பேசியிருப்பார்கள். ஆம், அதுதான் அவளுடைய வாழ்க்கை. அவளும் அவள் புருஷனும் பெத்லகேம் ஊரார்களான எப்ராத்தியர்கள். மோவாப் தேசத்திலே போய் அங்கேயே இருந்து விட்டார்கள். மோவாபிற்கு பஞ்சகாலத்திலே சென்றது மட்டுமல்ல, அங்கே தொடர்ந்து குடியிருக்க தீர்மானித்து விட்டார்கள். கெட்டகுமாரன் பொதுவாக பன்றிக்கூட்டை அடையும் பொழுது, நான் எழுந்து என் சகப்பனிடத்திற்கு போவேன் என்று கூறுவான். சில கெட்டகுமாரர்கள் நீண்ட நாட்களாய் பன்றிக்கூடுகளிலேயே தங்கிவிடுவார்கள். இந்த குடும்பமும் அவ்வாறுதான் மோவாப் தேசத்திலே தங்கிவிட்டது. அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தூர இடத்திற்கு போகும் பொழுது பொதுவாக அவர்களுக்கு அங்கே என்ன கிடைக்கிறது தெரியுமா? ஒரு அடி கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இளைய குமாரன் சம்பவத்திலே, அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தபொழுது தகப்பனார் ஒரு கம்பை எடுங்கள், இவனை அடிப்போம் என்று சொல்லவில்லை. இவன் ஓடி போனவன், என்னுடைய பணத்தை எல்லாம் ஒழித்து விட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படி அவன் சொல்லியிருக்கலாம். மாறாக என்ன செய்தான்? தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவனாக அவனை சேர்த்து அணைத்து முத்தமிட்டான். கொளுத்த கண்டை அடித்து விருந்து செய்யும்படியாய் சொன்னான். இன்று அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து கடினமான ஒரு தகப்பனார், அவரிடத்திலே திரும்பி வந்தால் அவர்களுக்கு அடி கொடுப்பார் என்று எண்ணுகிறார்கள். திரும்பி வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எண்ணுகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்திலே வரும்பொழுது அவர் உங்களை அடிக்கப் போகிறதில்லை. அவரை விட்டு தூரம் போகும் பொழுதுதான் உங்களுக்கு அடி கிடைக்கும். அதைத்தான் அந்த கிட்டகுமாரன் பெற்றான். இந்த குடும்பம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு தூரமாக போனபடினாலே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது. ஆனால் அவர்கள் ஒரு அருமையான குடும்பம். தகப்பனாருடைய பெயர் என் தேவனே ராஜா, தாயார் இனிமையானவள், மகிழ்ச்சியான ஒரு சூரிய கதிரை போன்றவள். ஆனால் சுகவீனமான 2 பிள்ளைகள் மக்லோன் கிலியோன். மோவாப் தேசத்திற்கு போனார்கள். குப்பை கூடையிலிருந்து சாப்பிடும்படியாய் அங்கே போனார்கள். ஆனால் அங்கேயே வாழ்ந்து விட்டார்கள். என்ன நடக்கிறது பாருங்கள். ரூத் 3:3. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். ஒரு தேசத்திலே அவர்கள் பாடுபட போகிறார்கள் என்று கூறினேன். இது எப்பொழுதுமே நடைபெறுகிறது. யோவான் சொல்லும் பொழுது 1 யோவான் 5:16 மரணத்திற்கு ஏற்ற பாவம் என்று சொல்கிறார். மரணத்திற்கு ஏற்ற பாவம் உங்களுக்கு எது என்று எனக்கு தெரியாது. அனனியா சப்பிராளை பொறுத்த முட்டிலையும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பொய் அவர்கள் வாழ்க்கையிலே மரணத்திற்கு ஏதுவான பாவமாய் இருந்தது. ஆனால் இன்று மரணத்திற்கு ஏற்ற பாவம் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி இருக்குமென்றால் எத்தனையோ அடக்க ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான் மரணத்துக்கு ஏற்ற பாவம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் தேவனை விட்டு தூரமாக செல்லும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்பொழுது அங்கே அந்த கணவன் மரித்து போய்விட்டான். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். ரூத் 3:4. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இந்த திருமணத்தை அவர்கள் செய்தபொழுது மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார்கள். தேவனோடு உள்ள உறவை விட்டு தூரமான இடத்திற்கு சென்று ஒருவர் குடியிருக்கும் பொழுது அடுத்தது நடப்பது மெய்யான தேவனை விட்டு பிற தெய்வங்களை வழிபடச் செல்வது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பாவமாக பெருகிக் கொண்டே இருக்கும். அங்கே நகோமியினுடைய வாழ்க்கையிலேயும் அதுதான் நடந்தது. இப்பொழுது மோசேயின் பிரமாணத்தை மீறி மோவாப் பெண்களிலே 2 பேரை தங்களுக்கு மருமகளாக்கிக் கொள்கிறார்கள். ஓர்பா என்றால் மான் என்று சொல்லலாம். அதாவது ஒரு விளையாட்டு வீராங்கனையைப் போல. இப்படி விளையாட்டு வீராங்கனையான ஒரு பெண் எப்படி இந்த சுகவீனமான ஒருவனை திருமணம் செய்தாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் அப்படி திருமணம் செய்துவிட்டாள். அடுத்ததாக ரூத்தை பார்க்கிறோம். ரூத் என்ற வார்த்தைக்கு அழகு, அருமையான தோற்றம் என்று சொல்லலாம். அவள் இந்த குணநலனை உடையவளாயிருந்தாள். அவள் குறிப்பிடத்தக்க ஒரு பெண். இவள் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சந்ததியின் முன்னோடி என்று சொல்லும்பொழுது நாம் அவர்களை நேசிக்கிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய மனிதத்துவத்திலே ரூத்தின் இரத்தமும் உடையவராய் இருந்தார். அவளை குறித்து நாம் மேலும் மேலும் பார்க்க போகிறோம். இந்த சுகவீனமான மனிதனை இவள் ஏன் திருமணம் செய்தாள் என்பது புரிந்து கொள்வதற்கு நமக்கு முதலாவது கடினமானதாக இருக்கிறது. ஆனால் பின்னான காலங்களிலே இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த தூரம் போன குடும்பம் சொந்த பூமியை விட்டு மோவாப் தேசத்திலே இருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்துவிட்டது. இப்பொழுது அவருடைய தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரப்போகிறது. ஏற்கனவே நகோமி தனது கணவனை இழந்து போய்விட்டாள். 2 குமாரர்களும் மோவாபிய பெண்களை திருமணம் செய்து விட்டார்கள். ரூத் 3:5. பின்பு மக்லோன், கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். சுகவீனமான பலவீனமான இந்த குமாரர்கள் மரித்து போகிறார்கள். சொல்லப்போனால் இவள் தனது முழு குடும்பத்தையும் இழந்து விட்டாள். இப்பொழுது அவளோடு இருப்பதெல்லாம் 2 இளம் மருமக்கள். கெட்ட குமாரனைப் போல தூர இடத்திற்கு போன பொழுது அவர்கள் வாங்க வேண்டிய அடியை வாங்குகிறார்கள். பாருங்கள் ரூத் 3:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இப்பொழுது வாக்குத்தத்த பூமியிலே பஞ்சம் முடிந்துவிட்டது. மீண்டுமாக பெத்லகேமிலே உணவு கிடைக்கிறது. அவள் திரும்ப வீட்டிற்கு செல்ல நினைக்கிறாள். எப்பொழுதுமே தேவனை விட்டு தூரம் போன பிள்ளைகள் தேவனிடத்திலே வர விரும்புவார்கள். எனவே இவள் இப்பொழுது சொந்த தேசத்திற்கு திரும்ப நினைக்கிறாள். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுது ஒரு நாளிலே அவரிடத்திலே திரும்ப வாஞ்சிப்பார்கள். மகன் பண்டி கூட்டத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை. ஏனென்றால் அவன் பண்டி அல்ல. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று கூறுவான். பண்டிகளோ பண்டி கூட்டையே விரும்பும். வேடிக்கையான ஒரு கதை சொல்வார்கள். கட்டக்குமாரன் மனம் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நானும் உன்னோடு வருகிறேன் என்று ஒரு பண்டி குட்டியும் வந்ததாம். இங்கே வந்து பார்த்தபொழுது சுத்தமான படுக்கை விரிப்புகள், சுத்தமான மேஜை விரிப்பு, இதையெல்லாம் பார்த்தவுடனே இது என்ன நன்றாகவா இருக்கிறது, சாப்பாட்டை தரையிலே போடு, அதன் மேலே ஏறி விளையாண்டு நாம் சாப்பிடுவோம், அதுதான் நன்றாக இருக்கும் என்று சொன்னதாம். ஆனால் அதனுடைய விருப்பம் அங்கே நடைபெறாததினாலே இறுதியாக நான் என்னுடைய தகப்பன் வீட்டிற்கே போகிறேன் என்று போய்விட்டதாம். ஆனால் இன்றைக்கு பண்டிகளோடு இருக்க வேண்டிய சிலரும் திருச்சபைகளுக்குள்ளே வந்து திருச்சபையை சீரழிக்க முற்படுகிறார்கள். ஆனால் இறுதியாக அப்படிப்பட்டவர்கள் பண்டிக் கூட்டுக்கே போய்விடுவார்கள். நீங்கள் காத்திருந்து பாருங்கள், உங்கள் கண்களே அதை காணும். இங்கே நகோமி தனது சொந்த இடத்திற்கு, பெத்லேமிற்கு, யூதாவிற்கு திரும்பிச் செல்கிறாள். வசனம் 7 பாருங்கள். தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில், இவ்வாறாக அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை நகோமி பெத்லேமிலே எப்படி எப்படி சூழ்நிலைகள் இருக்கும் என்பதை சொல்ல துவங்கியிருப்பாள். மோவாபியர்களும் இஸ்ரவேலர்களும் இணைந்து செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது. மோவாபியர்களோடு இஸ்ரவேலருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பின்னான காலங்களிலே யூதர்கள் சமாரியர்களோடு எந்த தொடர்பும் அற்றவர்களாய் போனார்கள். எனவே அந்த வேறுபாடுகளை பெத்லேமிலே இருக்கப் போகும் சூழ்நிலைகளை சொல்கிறாள். அவர்கள் மீண்டுமாக அங்கே திருமணம் செய்ய முடியாது. இவர்கள் இளம் பெண்கள். அவள் தனது சொத்துக்களையெல்லாம் இழந்து போனபடினாலே அவளுக்கு என்று எந்த சொத்து சுகமும் அங்கே இல்லை என்பதையும் கூறியிருக்க வேண்டும். வசனம் 8 பாருங்கள். நகோமி தன் இரண்டு மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கவனித்தீர்களா? அவர்கள் நல்ல மருமக்களாயிருந்திருக்கிறார்கள். பொதுவாகவே தாய்மார்க்கு மகன் மிகவும் பிடிக்கும். ஆனால் இந்த இரண்டு மருமக்களும் தங்கள் குமாரர்களுக்கு நன்மை செய்தார்கள் என்று புகழுகிறாள். என்றாலும் தங்கள் தாய் வீட்டிற்கு அவர்கள் திரும்பி போய்விட வேண்டும் என்று சொல்கிறாள். ஏனென்றால் அங்கே பெத்லேமிலே அவளுக்கென்று எதுவும் இல்லை, கஷ்டங்கள் தான் இருக்கிறது என்பதை அறிந்தவளாக அவ்வாறு சொன்னாள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சரித்திரத்திலே ஆரம்ப வரிகளிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இந்த எலிமலைக்கு பஞ்சகாலத்திலேயும் கர்த்தரை நம்பி அப்பத்தின் வீட்டிலே தங்கியிருந்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் அந்நாட்களிலேயும் கூட அங்கே தங்கியிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களையும் போஷித்து காத்து வந்தார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவன் தூர தேசம் போனான். கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களுக்கு, அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் தூரம் போகிறவர்களுக்கு கஷ்டங்கள் பாடுகள் வரும். நடந்தது என்ன? எலிமலேக்கு மரித்தான், இரண்டு குமாரர்களும் மரித்தார்கள். இப்பொழுது தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்ற எண்ணம் நகோமிக்கு வந்து அவள் திரும்ப புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவரை அறிந்த ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்போம் என்றால் அவரை விட்டு தூரம் போவதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுது நிச்சயமாக தண்டனை உண்டு. தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட சிற்சையின் நேரங்களிலே இப்பொழுது நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது என்ன என்பதை கவனித்து கேளுங்கள். அவர் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். மீண்டும் அவரண்டை மனம் திரும்புங்கள். அவர் உங்களையும் சேர்த்து கொண்டு இளையகுமாரன் திரும்ப வந்தபொழுது அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார்.
அலைந்தே உலகிலே அறியாத இடம் தேடி நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கலங்கினேன் நீரென்னை கண்டி, பதறினே நீரென்னை பார்த்தி, கலங்கினே நீரென்னை கண்டி, பதறினே நீரென்னை பார்த்தி, பார்த்தீர், கல்வாரியின் நண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே, என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே, நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றே, நம்பிக்கையோடு நீ வந்தா தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், மகிழ்ந்திட வேண்டும், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல என்னை மீட்டீரே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26.